ஆரறிவார் எங்கள் நன்னல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் கொன்றதின் பேரறியாமை விளம்புகின்றேனே. இன்றைய திருப்பாடல் முத்தன்ன வெண்ணகையார் பாடலை பாடி பெரிதாம் திருப்பதிகம் அழைக்கின்ற பொழுது பெருமானை அழைத்து என்பது இந்த திருநாமம். அந்த திருப்பாடலை நம்ம கண்டிப்பா இங்க நினைவு கூறணும். சித்தா பரிசுந்தி என்ற பாடல் தான் முதல்ல வென்றவனாக இருக்கணும், தான் முதல்ல உரியவனாக இருக்கணும், அடுத்ததாக தான் வழங்கக்கூடியவனாக இருக்கணும். அதான் அந்த எண்குணம் ரொம்ப அற்புதமாக நம்ம பெரியோர்கள் உணர்ந்து 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 சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இப்ப தான் மிருத்யுஞ்சயன் என்பதாக, தான் எல்லா மரணத்தை வென்றவன், மரணம் எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றவன், தான் மிருத்யுஞ்சயனாக இருப்பவன், அடியார்களுக்காக காலகாலனாகவும் ஆகி அடியார்களுக்காக கூற்றையும் உடைப்பான். தானே வெல்லலன்னா அடியாருக்காக நான் வந்து உனக்காக நான் வந்து கூற்றத்துல இருந்து காப்பாற்றுறேன்னு சொன்னாக்கா இட்ஸ் எ ஜோக், அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லாது. அதனால தான் முதல்ல அதற்கு உரியவனாக இருக்கணும், தகுதி உடையவனாக இருக்கணும், இருக்கின்ற பொழுது இது செய்யணும். அதே மாதிரிதான் நமக்கு இறைவன் நமக்கு ஆனந்தம் அளிக்கின்றான், இறைவன் உங்களுக்கு ஆனந்தம் வழங்குகின்றான்னா முதல்ல இறைவன் வரம்பில் இன்பம் உடையவனாக இருக்கணும். எல்லா தானே தானே இன்பமயமானவனாக இருந்து வெளியிலிருந்து ஒரு பொருளால இல்லாமல் தானே இன்பம் உடையவனாக இருந்து முதல்ல தான் அனுபவித்து தான் இன்பனாக இருக்கணும். இரண்டாவது, இன்பத்தை வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அந்த இன்பத்தை வழங்கறதுக்கு தயாரா இருக்கிறாரா? வச்சுக்கிட்டு இருப்பாரு கோடி கோடியா, ஆனா எச்சிக்கையால காக்கா ஓட்ட மாட்டாரு, ஈ ஓட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கறப்பவர் தங்கட்கு எல்லாம் கடுநரகங்கள் வைத்தார் அப்படின்னு சொல்லி, இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கறப்பவர் தங்கட்கு எல்லாம் கடுநரகங்கள் வைத்தார்னு திருநாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு. அதுதான் இறைவனுக்கு வரம்பில் அருள் உரிமை. அருள் அருள் வந்து இறைவனுக்கு வந்து எப்பயும் வந்து இவர்கள் எல்லாம் அந்த உயிர்கள் எல்லாம் உயிரணும் அப்படின்ற வரம்பில் அருள் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பாக்குறப்ப இவர்கிட்ட பொருளும் இருக்கு, அந்த பொருளை கொடுக்கின்ற குணமும் இருக்கு. அப்படின்னாக்க இவரை போய் நாம் அடைந்தால் நமக்கு இந்த பொருளாக இருக்கின்ற இந்த ஆனந்தம் கிடைக்கும் என்று உயிர்களாகிய நமக்கு ஒரு தெளிவு வரலாம். அதற்கு இந்த இரண்டு குணங்களையும் இறைவனுக்கு இந்த எண்குணத்துல அற்புதமாக நமக்கு பெருமான் அருளாளர்கள் மூலமாக நமக்கு வந்து தெரிவித்திருக்கிறார். இங்க வந்தீங்கன்னா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். இந்த ஆனந்தன் அப்படிங்கிற அந்த சொல்லு திருநாவுக்கரசர் பெருமான் அற்புதமாக நான்காம் திருமுறையில 59வது திருப்பதிகத்துல ஆனந்தன் என்கின்ற அந்த சொல்லை அற்புதமாக அங்க கையாண்டிருக்கிறாரு. இந்த பாடல் பாடல் தொடக்கம் வந்து ஏனமாய் இடந்த அவளிவண்ணல்லூர் போது அந்த திரு அண்ணாமலை திருவம்பாவை அருளி செய்த அதே திரு அண்ணாமலை பதியிலே அருளி செய்த மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த மற்றொரு பதிகம் திரு அம்மானை. அதுல இந்த ஆனந்தம் ஆனந்தத்தை அற்புதமாக அங்கே பாடுகின்றார் இந்திரனும் மாலையனும் என்ற ஒரு அருமையான திரு அம்மானை பாடல்.
Yeah.
அம்மானை அமுதன் தன்னை ஆதியை அந்தமாய, ஆதியும் அந்தமாய பெருமானை அமுதமாக விழித்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்பதாக பல விதங்கள்ல இந்த பெண் இறைவனுடைய திருநாமங்களை எல்லாம் கூறி என்று அல்லூரி அல்லூரி என்ற சொல் இவள் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரோ வேற யாரும் சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சதுல நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் இந்த அல்லூறுதல் அப்படிங்கிறத தம்முடைய திருத்தாண்டகத்தில் இரண்டு முறை பயன்படுத்தி இருக்கிறாரு. நமக்கு கிடைத்த வரையில இன்னும் பல பல இடங்களில் பயன்படுத்திருக்கலாம். இந்த அல்லூறுதல் என்பது அந்த 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 அன்பு மிகுதியினால அந்த திருநாமங்களை சொல்லுகின்ற பொழுது நாக்கள் அப்படியே நீர் ஊறி பெருமானுடைய திருநாமத்தை சொல்றது. ரொம்ப இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும், மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம எப்போதும் இடையராது ஓதி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பல முறை நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் அத அந்த திரு ஐந்து எழுத்து பதியங்கள்ல ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப சிறப்பாக பதியம் முழுமையை சொல்றது என்னன்னா, காதலாகி கசிந்து கண்ணீ மல்கி ஓதுவார்மை. திரு ஐந்தெழுத்து வெறும் அந்த ஜபமே வந்து நமக்கு வந்து பெருமானுடைய திருவள்ளால் பெரும் மிகுந்த நன்மையை பயக்கக்கூடியது. ஆனால் சிறப்பான நிலையில இருக்கிறது அப்படின்னா அது வந்து உள்ளே இருக்கிறது. நம்ம மெக்கானிக்கலா சொல்லிட்டு போறத விட ஏதோ இயந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத விட எவ்வளவு தூரம் நினைக்கின்றோமோ அதை வந்து அன்போடு நினைக்கணும். நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்யறது, வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நிலையில செய்ய ஆரம்பிச்சோம்னா அது வந்து நமக்கு வந்து அதை செய்யணுமே என்கின்ற நிலையில நம்ம செய்யக்கூடாது. அதை வந்து அனுபவிச்சு செய்யணும். ஒவ்வொரு முறை செய்கின்ற பொழுதும் அது வந்து நமக்கு ஆஹா இது இன்பம் ஆயிட்டு இந்த இன்பத்தை அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிறோம். அந்த அந்த பாவனை என்பது ரொம்ப 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 அவசியம். அந்த பாவனை இருக்கின்ற பொழுதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லி. ஒரு பாட்டில் மட்டும் சொல்லல, அடுத்த பாட்டிலையும் சொல்ற, நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கூட அங்கையில் நிறுத்துவார். நெக்குள் ஆர்வம், அந்த நெக்கில் வந்து ஆர்வம் வந்து முட்டம். அப்படி பெருமானுடைய திரு ஐந்தெழுத்தை இறைவன் நமக்கு செய்திருக்கின்ற திருவருளை எல்லாம் நினைந்து நம்ம சொல்லுகின்ற பொழுது அது நெக்குள் ஆர்வம் நினைந்து அதுதான் அங்கே அத்தன் ஆனந்தன் அமுதன். இப்ப வரைக்கும் அமுதம் எங்க இருந்துச்சுன்னா பெருமானுடைய திருவடியில இருந்துச்சு. இப்ப அள்ளூறுகின்ற பொழுது அந்த அமுதம் பூரா இந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணுடைய நாவிலே அந்த அமுதம் எல்லாம் அங்க ஊறுது. அங்கே அள்ளூறி இருப்பது இறைவனுடைய திருவருள் ஆகிய ஆனந்தம். சிந்தையுள்ளும் நாவின் மேலும் சென்னியும் மன்னினார் என்று நம்முடைய திருக்கானூர் பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுவார். இறைவன் வந்து வீடல் ஆலவாயிலாய் உரிமையார்கள் நின்கடல் பாடலால் அவ்வாயிலாய் பரவ நின்ற பண்பனே. இறைவன் யாரு அடியார்கள் பாடுகின்றார்களோ அவங்க மனதுல மட்டும் இல்ல, அவங்க வாயிலையும் போய் பெருமான் வந்து நாவிலே நின்று இருக்கின்றார் அப்படின்னா இறைவன் அமுதமாக இருக்கின்றார்னாக்க இந்த அமுதம் தான் இறைவன் நம்முடைய பாடுகின்ற அடியார்களுடைய நாவிலையும் வர்றாரு அப்படின்றது. இறைவனை அமுதமாக ஒவ்வொரு இறைவனை வழிபாடு செய்யறப்பெல்லாம் அனுபவிச்சு வழிபாடு செய்யுங்க. அதுதான் இறைவனுடைய வழிபாட்டில் நம்ம நிறைவாக நிறைவு கொடுக்கக்கூடியது. அனுபவிச்சு வழிபாடு செய்யறது, கொஞ்சோண்டு செஞ்சாலும் அனுபவிச்சு செய்யுங்க, அதுவே நல்ல பல்கி பெருக்கும் என்பதாக. Thank you. இந்த அல்லூறுதல் என்கின்றதை நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் ஆறாவது திருமுறையிலே 86வது பதிகத்திலே உருமூன்றா என்று தோன்றுகின்ற திருத்தாண்டகத்தில் அல்லூறுதலை கூறியிருக்கின்றார். உருமூன்றாய் உணர்வின் கண் என்பதாக தோன்றுகின்ற திருப்பதிகம் திருப்பாடல் திரு ஆலங்கொழில் 3வது பாடல் என்று அள்ளூறி உள்ள இருந்தது இறைவனுடைய திருவடிகளில் இருந்தது அமுதம். அந்த அமுதம் வாய்க்கு வந்தது, அள்ளூறியது. அடுத்து இப்ப இப்ப என்ன எங்க போகுதுன்னா, தித்திக்க பேசுவாய். இப்ப இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அந்த மற்றவர்களுடைய செவிகளுக்கும் இந்த அமுதம் போகுது. இதுதான் நம்ம அடியார்கள் பெருமானுடைய திருவடிகளை உணர்ந்த அடியார்கள் சூழ இருக்கிறது பல விதங்கள்ல ரொம்ப நமக்கு வந்து இந்த இறைவனை நோக்கி செல்கின்ற பாதையில மிகுந்த துணையாக இருக்குங்கிறதுனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் மருளை புரிவாயின்னு நம்ம வரலாறுகள் கேட்கிறாங்க. அங்கிருந்து வந்த அமுதத்தை வாங்கி அவங்களால வச்சிருக்க முடியாது. ஏன்னா அது வந்து அந்த அமுதம் அப்படியே பொங்கி வருகின்ற அமுதம். அது வந்து அவங்க பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தித்திக்க பேசுவா என்பதாக நம்முடைய பசவண்ணர் அழகாக சொல்லுவார். சரண நித்திரகைதடே ஜபகாணிரோ, சரண நித்து குளிகளே சிவராத்திரி காணிரோ, சரண நிதிதடே சிவதத்துவ காணிரோ, சரண நடைதடே பாவன காணிரோ, கூடல சங்கன காயகவே கைலாச காணிரோன்னு சொல்லி சொல்லுவார். இறைவனுடைய திருவடிகள்ல முழுமையா மனதை வச்சிருக்கிறவங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்கள வந்து பெருமானுடைய திருவடிகளை நீங்க நினைந்து அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் எப்பயுமே அந்த பெருமானுடைய திருவடிகள்ல நினைந்து இருக்கின்ற பொழுது வெளிப்பாடு என்பது தானாக அது அந்த அந்த அனுபவம் அந்த வார்த்தைகள்லையும் அவர்களுடைய செயல்கள்லையும் தானாக வெளிப்படுறது. அவங்க எது சொன்னாலும் அந்த சரணராக இருக்கின்றது. அந்த வீரசைவத்தில் அந்த சரணஸ்தலா என்று சொல்லுகின்ற அந்த சரணஸ்தலா என்பது முழுமையாக தன்னை உப்பாக தம்மை ஒப்புவித்தார் என்ற அந்த நிலையில இருக்கின்ற நிலையில இருக்கிறது சரணஸ்தலான்னு சொல்லி. அந்த நிலையில் அவங்க எது வேணாலும் பேசட்டும். அவங்க பேசுறதுதான் சிவதத்துவம். அவங்க பேசுறது அப்ப ஏன்னா இறைவனுடைய திருவடிகளில் நிலை பெற்ற நெஞ்சம் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் நெஞ்சம் நடுங்குவதில்லை நமனும் பங்கில்லை என்று சொல்லிட்டு நம்ம திருமூல பெருமான் சொல்லுவார். அந்த நிலையில இருக்கின்றவர்கள் அவர் நடந்து வந்தாங்கன்னா அதுதான் பாவனம், அதுதான் புண்ணியம். அவர்கள் பேசுவதுதான் சிவதத்துவம் என்பதாக துணை பெரிய உயர்ந்த சிறப்பு. அவ்வாறாக அள்ளூரி வந்த அமுதம் தித்திக்க பேசுவாய் வந்து கடைபிறவாய். உடனே அங்க உள்ள இருக்கிற பெண் சொல்றாரு, நல்ல எடுத்த உடனே அது ஒரே முதல்ல எடுத்த ஓபனிங்லே வந்து கரெக்டா சொல்லு பத்துடையீர். அடியார்கள் என்று சொன்னால் இந்த பத்து இலக்கணங்கள் என்பதாக அடியார்களுக்கு பத்து இலக்கணங்கள் சொல்றாங்க. இந்த பத்து இலக்கணங்கள் என்று சொல்றது வந்து நம்ம வெளிப்பாடுகள், பத்து வெளிப்பாடுகள், பத்து மெய்ப்பாடுகள், பத்து வெளிப்பாடுகள். இந்த பத்து வெளிப்பாடுகளை பற்றி ஸ்காந்த மகாபுராணத்துல மிகவும் அற்புதமாக இந்த எது பத்து வெளிப்பாடுகள் பத்து மெய்ப்பாடுகள் என்று சொல்லுகின்ற உடலிலே காணப்படுகின்றவை என்பதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. அடியார்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். முதல்ல விபூதி என்று சொல்லுகின்ற திருநீரும் ருத்ராட்சம் என்று சொல்லுகின்ற சிவக்கண்மணியும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிக்கிறது. விபூதி ருத்ராட்சம் தெரிந்திருக்கிறது. இரண்டாவது குரு என்று சொல்லுகின்ற குருவினுடைய வழிபாடு. மூன்றாவது அன்போடு சிவ தோத்திரங்கள், இறைவனுடைய துதிகளை பாடுவது. பாடுதல் என்பது நம்ம திருமுறை ஆசிரியர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சிவபெருமானுடைய புகழை பாடுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம். அடுத்து வெளிப்பாடாக பாடுகின்ற பொழுது மந்திர ஜபமாக திரு ஐந்தெழுத்து ஓதுதல். சித்தம் பொறுக்கி சிவாயமயன்று இருக்கின்றல்லா மொத்த கருப்பதி போல்வார் ஆதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ அதுதான் பேரிருச்சு ஒரு எத்தனாவது கருத்து பெருமானாக்கு. அடுத்து சிவபூசை செய்தல். சிவபூசணியாக ஏன்னா உடல் உடலினுடைய பயன். ஏன்னா பல பேருக்கு ஐயம், அதா வீட்டில் வச்சு நடராஜரை வைக்கலாமா, வீட்டில் வீட்டில் நடராஜரை வச்சா ஆட்டம் கொடுத்துருவாரு அப்படின்றாங்களே. அவர் ஆட்டம் கொடுக்கலனாக்க நமக்கெல்லாம் ஆசிரியர் அடிக்க சொல்றாரு நமக்கு ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லி. அந்த ஆட்டம் வந்து அந்த இறைவனுடைய அந்த திருநடனம் அப்படிங்கிற அந்த திருநடனத்தாலதான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கின்றது. நடராஜ திருமானை வழிபாடு செய்யறது ஒரு பெரிய ஞான நிலை. சிவலிங்கத்தை வீட்டுல வச்சு பூஜை செய்யக்கூடாதுன்றாங்களே, பயம் இல்ல. இந்த உடல் எடுத்த பயனே சிவ வழிபாடு செய்வது. இந்த சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய இந்த பிறந்ததுடைய பயனையே நம்ம அடைகின்றோம். அதனால கண்டிப்பாக எல்லாரும் செய்ய வேண்டியது. ஏன்னா இந்த வீரசைவ பெருமக்கள்னா குழந்தை கர்ப்பமா இருக்கின்ற காலத்திலேயே வந்து இந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு சிவலிங்கம்னு சொல்லிட்டு அந்த தாயாருக்கு இன்னொரு சிவலிங்கத்தையும் சேர்த்து கட்டி விட்டு அத்தனை நாள் கூட அவங்க குழந்தை வந்து சிவ பூஜை செய்யாம இருக்கக்கூடாது, அதனால அந்த குழந்தைக்காக சேர்த்து இந்த தாயார் சிவ பூஜை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு 5-6 வயசு ஆன உடனே அவங்க கையில கொடுத்து இந்தான் இதுதான் நீ செய்ய வேண்டிய சிவலிங்கம் பூஜை செய்ய. ஆக குழந்தைய கருவில இருக்கின்ற கருவுற்ற நாள் முதலாக பாதமையை காண்பதற்குன்ற மாதிரி அவங்க வந்து கருவுற்ற நாள்ல இருந்து கூட நீ வந்து சிவலிங்க பூஜையை நீங்க வந்து மறக்க கூடாது, செய்யாம இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வளவு தூரம் ஆழ்ந்து சொல்லியிருக்கிறப்ப நமக்கு வந்து சிவ பூஜை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து பேதமை வரவே கூடாது. அதனால சிவ வழிபாடு செய்தல்ங்கிறது மிகவும் அடியாளுடைய ஒரு பெரிய இலக்கணம். அது சிவாலய தரிசனங்கள் இறைவனுடைய ஆர்த்தி. நம்ம சிவலிங்க பூஜை என்று சொல்லுவது ஆன்மார்த்த பூஜை. ஆன்மாவிலே எழுந்தருளி இருக்கின்ற நாயகனை அங்கே நாம் வழிபாடு செய்யறதுனால அது ஆன்மார்த்த பூஜை என்றும் பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த ஆன்மார்த்த பூஜையை செய்கின்ற போது பழார்த்த பூஜையாக வெளியிலே இறைவன் ஆலயம் கொண்டிருக்கின்றார் பல இடங்கள்ல. நாடு நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் அடிகள். எல்லா இடங்கள்லையும் எவ்வளவு தூரம் முடிந்த இடங்கள்ல எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல இறைவனுடைய திருக்கோயில் எங்க இருக்கு, திருக்கோயில் வழிபாடு செஞ்சுட்டு என்ற மாதிரி சிவாலய தரிசனங்கள் நம்ம அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமைகள் பிரதோஷம் போன்ற நாட்கள் எல்லாம் அடியர்கள் கண்டிப்பாக சிவாலய தரிசனம் செய்கிறது. சிவ புராணங்களை கேட்டல், இறைவனுடைய புகழை பாடுதல் என்பது ஒன்று, இன்னொன்று இறைவனுடைய புகழை கேட்டல். அந்த இறைவனுடைய சிவ புராணங்களை கேட்டல், இறைவனுடைய மகிமைகளை கேட்டல், திருவிளையாடல்களை கேட்டல் என்பது ஏழாவது. அடுத்து சிவபக்தர்களை வணங்குதல். இது மூன்று. இந்த குருலிங்க சங்கமம் என்று சொல்லுகின்ற நிலையில எல்லாமே சேர்ந்து வந்துருது. இங்க ஏற்கனவே குரு வழிபாடு என்று சொன்னோம், சிவலிங்க வழிபாடு என்று சொன்னோம், இப்ப சிவபக்தர்களை வணங்குவதாக எந்த அடியாராக இருந்தால் குரு என்று சொல்வது தனக்கு என்று இவர் வழிகாட்டி என்பதாக இவர் என்பதாக உள்ளவர். சங்கமர்கள் என்று சொல்லுகின்ற சிவபக்தர்கள் எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் உடையவர். யாரோ அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல, திருநீர் பூசியிருக்கிறாரு, திருக்கண்டிகை பூசியிருக்கிறாரு, இவர் நடமாடும் கோயில் என்பதாக அந்த சிவபக்தர்களை வணங்குவது. அடுத்து சிவனடியாரிடத்துல அமுது ஏற்றுக்கொண்டது, அதாவது உணவு அருந்தறது அடியார்களோடு சேர்ந்த அமுது உண்ணணும். அடியார்களுக்கு அமுது கொடுத்தல் மட்டும் பெரியதாக நம்முடைய சமயத்துல சொல்ல, அடியார்கள் கொடுக்கின்ற அமுதை ஏற்று உண்டனும் அடியார்களுடைய ஒரு கடமை. ஏன்னா இப்ப அடியார்கள் ஓடு சேர்ந்து அமர்ந்து உண்ணுதல் என்பது அற்புதமான ஒன்று. அதை வந்து நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் தப்பூதியடிகளார் மனையில போய் திருவங்கத எடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து அடியார்களோடு சேர்ந்து அமுது, நீங்களும் உட்காருங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு. சிறுத்தொண்டர் பெருமானுடைய புராணத்திலயும் நம்ம அற்புதமா பண்ணலாம். அந்த பிள்ளைக்கறி கொடுத்த உடனே நான் மட்டும் உட்காரக்கூடாது, நீயும் உட்காரு, உண்மை போல் நீரிட்டார் உள்ளோரும். ஏன்னா நீரிட்டவரோட சேர்ந்து உட்கார்ந்துதான் அவர் சாப்பிடணுங்கிறத பெருமானே அங்க வழிநடத்தி காட்டியிருக்கிறார். அவ்வாறு அடியார்களோடு சேர்ந்து அமர்ந்து அடியாரிடத்துல நம்ம உணவு உட்கொள்ளுதல், சிவபக்தரான குருவுக்கு தானம் அளித்தல் என்பதாக. 10 வந்துச்சா? 10 செயல்கள். இப்ப 10 மெய்ப்பாடுகள் என்பதாக இறைவனுடைய திருவடிகளை உள்ளே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வெளியிலே தோன்றுகின்ற மெய்ப்பாடுகள். குரல் ஒளி தழதழகணும். அங்கே நமக்கு இந்த இந்த புறம் படிச்சிடலாம். படிச்ச பிறகு நமக்கு ஒரே ஒரு பாடலாக சொல்லணும்னாக்க சுபாஷகத்துல ஒரு பாடல் இருக்கு. இதுக்கு நம்ம அந்த பாடலை நம்ம நினைச்சோம்னாக்க இதை புறம் நம்ம நினைக்கலாம். நாக்கு துடிக்கிறது, உதடுகள் துடிப்பன, மேனி நடுங்குதல் கம்பித்து என்பதாக உடல் கம்பித்து அடியும் மலரையும் ஆடியும் மறவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதன்படியே சொல்லிட்டு நம்முடைய போற்றி திருவுகோல மாணிக்கவாசகர் சொல்வார். மயிர்கால்கள் குத்திட்டு வீசிலிருத்தல், வாக்கிரன் நமதம் மயிர்கால் தேக்கினன் என்பதாக அங்கே மாணிக்கவாசகர் சொல்வார். இயற்பை பெருகி வழிவது, கால் தடுமாறி நடக்கிறது, கண்ணீர் உகுத்தல், திம்முதல், பரவசமாதல். பரவசமாதல் சொன்னாக்கா வசம் என்றால் நம்முடைய வசத்துல இருக்கின்றது. பரவசம் என்பது இறைவனுடைய வசத்துல எல்லாம் போனதுனால தன்னுடைய கண்ட்ரோல் என்கின்ற தன்னுடைய ஆதிக்கம் அங்கே இல்லாமல் இறைவனுடைய ஆதிக்கம், இறைவனுடைய செயல்பாடுகள்ல நம்முடைய உடல் செயல்பட துவங்குகின்ற பொழுது பரவசம் என்பதாக சொல்லுகின்றோம். அற்புதமாக நமக்கு சந்தோக உபநிஷத்தினுடைய சொல்லுவாங்க, வாக் பிராணச்சக்ஷு ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி சத்வாணி சத்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுத்யாம் என்பதாக. நான் உன்னை விட்டு விலகாமல் இருக்கட்டும், என்னுடைய கருவிகளை எல்லாம் பெருமானுடைய திருவுருள் நடத்தட்டும் என்பதாக, பரவசமாதல் என்பதாக. இந்த எல்லாவற்றையும் நமக்கு வந்து ஒருங்கிணைந்து நமக்கு வந்து நினைவு கொடுக்கக்கூடிய பாடல் வெள்ளந்தாள் வீசடையா என்கின்ற அந்த பாடல்ல நம்முடைய மாணிக்கவாசகர்மன் அப்படியே சேர்த்து வச்சு நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த பாடலை நம்ம பாடிட்டோம். எல்லாம் அண்ணா அண்ணா வெள்ளந்தான் பாயாதான். அற்புதமான அந்த திருப்பாடல். பலமுறை சிந்திச்சாலும் இந்த பாடல் அலுப்பு தட்டாத ஒரு பாடல். நம்முடைய அற்புதமான திருப்பாடல், நம்முடைய மாணிக்க வாசகர் அரவணையில் அடிக்கடி பாடுகின்ற பாடல். இந்த பத்து உடையோம் என்பதற்கு தத்துவ ரீதியில தசகாரியம் என்பதாக, தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி, சிவரூபம் சிவ தரிசனம், சிவயோகம் சிவபோகம் என்பதாக ஒரு பத்து சொல்வார்கள். இந்த தசகாரியம் என்பதே ஒரு ஒரு தனி சப்ஜெக்டாகவே எடுத்து நம்ம வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு அதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த பத்து உடையார் என்பதில் இறைவனுக்கு அமுது செய்வித்தல் என்பதாக, இறைவனுக்கு அற்புதமாக அமுது செய்விக்கின்ற பொழுது நம்ம திருவாதகத்தோடு ஒட்டி வருகின்ற இறைவனுடைய புகழை பார்க்கின்ற விதமாக திருவிளையாடல்களை பார்க்கின்ற பொழுது, பூவனம் மதனை பொலிந்து இனிது அருளி தூவன மேனி காட்டிய தும்மையும் என்பதாக நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் காட்டுவாரு. இந்த பூவனம் என்கின்ற அந்த பதியில மூவரும் பாடல் பெற்ற திருத்தலம், அற்புதமான திருத்தலம், வைகை ஆற்றினுடைய கரையிலே அமைந்திருக்கின்ற திருத்தலம் பூவனம். இப்பதான் அமைய போயிட்டு வந்து பெருமான தரிசனம் பண்ணி கலந்திருக்கிறாங்க. பொன்னனையாள் என்று சொல்லுகின்ற அந்த அம்மையார், உருத்திர கணிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியார், ஆடல் பாடல் ஆடல் பாடல் பேணி இராப்பகலும் நின்றுணைவார் இடங்களையாய் நெடுங்களம் மேயமனே என்று இறைவனுக்கு ஆடலும் பாடலுமாக அங்கே தன்னுடைய பணியை செய்யக்கூடிய அந்த பெண்மணியார் பொன்னனையாள். ஆடல் பாடல்ல அறம்பெயரை விட சிறந்து செய்தாலும் அவர்களை விட இன்னும் சிறந்து இருக்கிறது என்னன்னா, அறநெறியிலே நின்று அறநெறியிலே நின்று ஒழுகுகின்ற பெருமை உடையவர் இந்த பொன்னனையாள். பொருள் மிகுந்த பொருள் வருகின்றது ஆடல் பாடலை பார்த்து. பல பேர் அவருக்கு பொன் நிறைய தருகின்றார்கள். அந்த பொண்ணை எல்லாம் எடுத்து வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு ரெண்டு ஆசை. ஒன்னு, இறைவனுக்கு அற்புதமான ஒரு திருமேனி செய்யும், அற்புதமான ஒரு திருமேனி செய்யும். இறைவனை வந்து பொன்னார் மேனியனே செய்த மேனியனேன்னு நம்ம சொல்றவன், பொன்னால இறைவனுக்கு ஒரு திருமேனி செய்து கண்முளிர பார்க்கணும். இறைவனுடைய திருவுருவம் அவ்வளவு அற்புதமான அந்த திருவுருவத்தை பொன்னால செய்து பார்க்கணும், அது ஒரு ஆசை. இன்னொரு ஆசை, இப்போ வர்ற அடியார்கள் அடியார்கள் வந்தாங்கன்னா அடியார்களுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யணும். அடியார்களுக்கு அமுது படைக்கணும், அடியார்கள் வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியாக வந்து அமுது அடைந்து நிறைவாக இருக்கணும் அவங்க, அதுவும் ஆசை. வர்ற பொருளை எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம், சேர்த்து வைக்கிறது நமக்காக இல்லை பெருமானுக்காக அப்படின்னு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம்னா கூட அது அவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறோமே. தினமும் ஒரு 100 ரூபாய் சாமிக்கு எடுத்து வைக்கலாம், 1000 ரூபா ஆன பிறகு 1000 ரூபா கொடுக்கணும், 100 ரூபாய் இதுல இருந்து எடுத்து கொடுத்துருவேன் சாமிக்கு அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. வருகின்ற பொருளை எல்லாம் எவ்வளவு தூரம் அடியார்கள் வர்றார்களோ அவர்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கே அது வந்து வர வர அடியார்களுக்கு உணவு அளிக்க வேண்டியது, வர வர அடியார்களுக்கு உணவு அளிக்கும். ஆனா மனதுல மட்டும் பின்னால பெருமானுக்கு திருவுருவ படிமா செய்யணும், பெருமானுடைய திருவுருவத்தை பொன்னால செய்து காணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசை. அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆசையை அறிந்து கொண்டிருக்கின்ற பெருமான் சித்தர் வடிவமாக அங்கே அவருடைய இல்லத்திற்கு வந்து எழுந்தருள்றாரு. அடியார்கள் எல்லாம் வர்றாங்க, அவருடன் இந்த சித்தரும் வர்றாரு. அடியார்கள் எல்லாம் அமர்ந்து அமுது எடுத்துக்கிறாங்க, சித்தர் மட்டும் அமுது எடுக்கல. வீட்டினுடைய ஒரு புறத்திலே சென்று உட்கார்ந்து கொள்ளி தனியாக உட்கார்ந்து கொள்கின்றார்கள். அடியார்கள் எல்லாம் அமுது எடுக்கிறாங்க, அமுது எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே கூட இருக்கின்ற உதவி செய்கின்ற பெண்கள் எல்லாம் போய் பார்த்து, ஆஹா இந்த சித்தர் பெருமான் அமுது செய்யலையேன்னு சொல்லிட்டு அவருடைய திருவடிகளில் போய் விழுந்து, ஆஹா தாங்கள் அமுது செய்யலையே அங்கு ஊர்ந்து எழுந்திருந்தி அமுது செய்யணும், ஏன்னா கூட இருக்கின்ற படிப்பெண்களாக இருந்தாலும் அவங்க வந்து எப்போ வந்து இந்த அடியார்கள் இந்த இறைவனுடைய அன்பில வந்து திளைத்து இருக்கின்ற பொழுது அது வந்து எல்லா இடத்துலையும் பரவணும். அவங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ் என்கின்றது வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம திருத்தொண்டர் புராணத்துல நம்ம பார்க்கலாம், சிறுத்தொண்டர் பெருமானும் திருவெண்காட்டு நங்கையாரும் அங்கே இறைவனுக்காக கறி செஞ்சு கொடுக்கின்ற பொழுது அங்கிருந்து பெருமான் தலைக்கறி ஆகாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்தோம், மற்ற எல்லாவற்றையும் செய்து சிறப்பாக இருக்கின்றதுன்னு சொல்லி பெருமானுக்கு படைக்கின்ற பொழுது பெருமான் தலைக்கறியும் நாம் விரும்பி உண்பது அப்படின்னா உடனே அங்கே சந்தனத்தாதியார் வந்து அங்கே அதையும் நம்ம வந்து நீங்க ஒரு வேளை தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு அதையும் ஆக குறிப்பறிந்திருந்தாக்க அந்த கம்மிட்டட் டு தி காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு அந்த எந்த நோக்கம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல வந்து முழுமையாக எல்லாரும் நம்மை சூழ்ந்து இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது நோக்கம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தால இன்ஃபுளுயன்சிங் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த தாக்கம் இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஒரே நோக்கம், நம்ம போய் சொல்ல தேவையில்லை, சொல்லாமலே அவங்க செய்யணும் செய்வாங்க அப்படின்ற நிலையில அவரு அவங்க போய் அந்த அம்மா அவரை அழைத்து வந்து தாங்கள் அமுதந்தன்னா அவரை இல்லை இல்லை உங்க அவர் அம்மையார பொன்னணையாள் அம்மையார அழைங்க, பொன்னணையாள் அம்மையார வந்து அன்பூர் தாங்கள் அமுது எடுத்துக்கணும்னா நான் அமுதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு வரல, இப்ப என்னன்னாக்கா உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஆஹா, அடியார்கள் வந்து அடியார்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தானே நம்ம இருக்கணும் அப்படின்னா இறைவன் இல்ல இல்ல உனக்கு கொடுக்கறதுக்காக உனக்கு என்ன குறையும், ஒரு குறையும் இல்ல, பெருமானுடைய அடியார்களுக்கு சேவை செய்கின்றனால எந்த குறையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஞாபகம், ஆஹா ரொம்ப நாளா நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமே இறைவனுக்கு ஒரு திருவுருவ படிமம் செய்யணும், ஆனாலும் வருகின்ற பொருளை கூற வந்து அடியார்களுக்கு செய்யறதுல இப்போ வருகின்ற அடியார்களுக்கு இல்லைன்னு சொல்லாம செய்யணும், அதுலயே எல்லா பொருளும் ஆயிடுது, அதுக்கு சேர்த்து வைக்கலையே நான் எதுவுமே இல்லையே கிட்ட. சரி, வீட்டில் இருக்கிற பாத்திரம் பண்ண எல்லா இருந்தாலும் சரி, இரும்பு செட்டியா இருந்தாலும் சரி, பித்தளை செட்டியா இருந்தாலும் சரி, ஈயச்செட்டியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கொண்டு வந்து இதை வச்சு ஆனா பொன்னாலல்ல இறைவனுக்கு செய்யும், பித்தளையும் ஈயத்தையும் வச்சு சித்தர் பெருமான் சொல்லிட்டாரு எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. திருநீர் எடுக்கிறாரு, திருநீர் எடுத்து அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலையும் தூவியாச்சு, தூவி விட்டு இன்றைக்கு இரவு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டு, நெருப்புல போட்டா பொன்னாக வரும், அந்த பொன்னாக வந்த அந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு போய் பெருமானுக்கு அற்புதமாக ஒரு திருவுரு படிமை செய்யலாம். சித்தர் பெருமானை தாங்களே இருந்து இதை செஞ்சு கொடுக்கணும், இல்ல இல்ல இது வந்த வேலை ஆச்சு, பொன் வேணும் பொன் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சித்திர பெருமானாக இருக்கின்ற திரு ஆலவாய் பெருமான் திரு ஆலவாய்க்கு எழுந்தருள அப்பதான் நம்மையாருக்கு புரியுது, ஆகா இறைவனே நமக்கு சித்தரா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இரவிலே இறைவன் படித்தவண்ணம் சித்திர பெருமான் படித்தவண்ணம் அதை வந்து எரியில இடுறாங்க, எல்லாம் அற்புதமான தங்கமாக வருது, அது ஈயமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி, இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்று சொல்லுவார். அந்த பொன்வண்ண தந்தாதியில இறைவனுடைய பனிமலைக்கு பக்கத்துல போன காக்கா கூட பொண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லுகின்ற மாதிரி நம்முடைய நம்ம எல்லாம் ஈயமா இருக்கலாம், பித்தளையா இருக்கலாம், வெங்கலமா இருக்கலாம், பெருமானோட திருவடிகளுக்கு எப்ப போய் சேர்றப்போ அப்ப வந்து பொண்ணாக மாற்றிக்கொள்கின்றாரு. நம்மையே ரசவாதம் பண்றவர் இந்த மெட்டல ரசவாதம் பண்றது அவர்கிட்ட பெரிய காரியமா, அந்த 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 எல்லாம் பொன்னாக மாறிய பொழுது அந்த பொன்னினாலே இறைவனுக்கு அந்த பொன்னணையா என்பவர் இறைவனுக்கு திருமேனி செய்து அந்த திருமேனியோட அழகு பார்த்து ஆஹா இறைவனுடைய திருமேனி எவ்வளவு சொக்கியதாக இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு பெருமானுடைய திருக்கண்ணத்துல ஒரு முத்தம் விட்டு அவ்வளவு அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு இதெல்லாம், அன்பினுடைய வெளிப்பாடுனால அவ்வளவு தூரம் பெருமானை வணங்கி இறைவர் அந்த பொன்னணையாள் என்கின்றவருக்கு அந்த அவர் செய்த திருவிழாலாம் எடுத்து அந்த பெருமானுடைய திருவடிகளில் சென்று சேர்கின்றார். அப்படிப்பட்ட பூவனம் மதனில் பொலிந்து இனிது அருளி
பூவனமேனி காட்டிய தொன்மையும் என்பதாக, அப்படி உடைய அந்த பத்து உடையார் என்பதாக இறைவனுடைய அடியார்களுக்கும் செய்கின்ற அந்த அன்பி உடையவர்கள் பத்துடைய ஈசன் பழகடியே பங்குடியே தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொல்லாதோ என்று இந்த பெண் கேட்க, ருசா வந்திருக்கிற என்பதான் திருத்தி ஆட்கொள்ளுங்கள், எத்தோ நீ அன்புடையுமே எல்லோ அறியோமோ என்று வந்தவர்கள் எல்லாம் உங்களுடைய அன்புடையுமே அறிந்தோம், ஆனாலும் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, நம் பெருமானை பாடுவதுதான் சித்தம் அழகியாருக்கு வேலை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரிப்பாவ, இதெல்லாம் நமக்கு வேண்டுமா? நம்ம வந்து பெருமானுடைய சித்தம் அழகியாராக இருந்து இறைவனுடைய திருவடிகளை பாடுவதிலேயே நம்முடைய சித்தத்தை செலுத்தலாம் என்பதாக அங்கே சொல்லி, அந்த சிவம் என்பதாக என்று சொன்னால், இந்த சிவம் என்ற வார்த்தையை மாணிக்க வாசகர் பெருமான் செறிவாக கையாண்டிருக்கின்றார் என்பதாக அடியனுடைய ஒரு கருத்து. மற்ற திருமுறை ஆசிரியர்கள் பெருமானுடைய பல திருநாமங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்ற பொழுது திருவாசகத்துல சிவன் என்கின்ற அந்த சொல்லினுடைய செறிவு மிகவும் அதிகமாக இருப்பது திருவாசகத்துல என்று தோன்றுகின்றது. அந்த சிவன் என்கின்ற நிலையிலே பெருமானுடைய முழுமையான நமக்கு சிவம் என்கின்ற நாமம்தான் கோர் என்று சொல்லுகின்ற அந்த திருநாமம், அந்த சிவன் என்கின்ற திருநாமம், அந்த சிவன் என்கின்ற திருநாமத்தை இன்றைய தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய திருக்கோவையாக 155வது திருக்கோவையார் மலவன் புறம்பையை மாற்றி
பாடி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யும்.